பண சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்திலும், நம்முடைய ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்திலும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவருடைய அளவில்லாத கிருபையில இந்த ஒரு ஆண்டு, இந்த நாள் பரியந்தம் நம்மை தேவன் பாதுகாத்து, இந்த ஒரு கடைசி தருணத்தில் இப்படி ஒரு பரிசுத்தவான்களாக நாம் ஒன்று கூடவும், அவருடைய மகா உன்னதமான சத்தியங்களை அறிந்து கொள்ளவும், சகோதர சகோதரிகளுடைய அன்பிலே நாம் ஐக்கியம் கொள்ளவும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு நம் அனைவர் சார்பாக நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய கர்த்தர் மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு கன்வென்ஷன், இந்த ஒரு மூன்று நாள் ஆவிக்குரிய மாநாடு, இது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாநாடாக இது இருக்கிறது. அப்ப நிச்சயம் நமக்கு தெரியும், தேவன் எந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அவைகள் மிகுந்த பிரயோஜனத்துக்கு ஏதுவானவைகள். ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்பயும் மறந்துடக்கூடாது, தேவன் நம்மளுக்கு எல்லாவித நல்வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் அவர் நமக்கென்று அவர் தருவாரு. எந்தவித பட்சபாதம் இன்றி, ஏற்றத்தாழ்வுகள் இன்றி தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது, அதை நல்ல முறையில் எடுத்துக்கொள்வது, அது ஒவ்வொரு அங்கங்களினுடைய தலையாய கடமைகளாக இருக்கிறது. அப்ப அந்த விஷயத்தில் தான் அநேக நேரங்கள் சில புரிந்து கொள்ளுதல்கள் மாறும் போது சரியானபடி அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அப்ப அந்த முறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தா, இந்த நேர பரியந்தம் கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஏறத்தாழ 60% நம்ம முடிஞ்சு இன்னும் 40% மாத்திரம் எஞ்சிய நிலையில இருக்குது. வந்தோம் இந்த ஒரு கன்வென்ஷனுக்கு, இன்னைக்கு வரைக்கும் அல்லது இந்த ஒரு நேரம் வரைக்கும் சிந்திக்கும் போது எந்த அளவுக்கு தேவன் நம்மளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு சொன்னா, இது நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நம்ம நம்பியிருந்தோம். எனவே தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுல என்னைக்குமே அதில் ஆசீர்வாதங்கள் இருக்கு. இந்த ஒரு அன்பின் ஆலோசனைகளை உங்கள் முன் வச்சு இன்னைக்கு நம்ம உங்க மத்தியில ஒரு மகா உன்னதமான தேவனுடைய சத்தியங்களை எடுத்து சொல்வதற்கு தேவன் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்து ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல அந்த வாய்ப்பை செயல்படுத்துவதற்குரிய ஜீவன் கூட தேவன் கொடுத்திருக்கிறாரு. எப்போ அந்த முறையில் நாம் கடந்து போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் சுயநீதி என்ற ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய சத்தியங்கள் நாம கற்றுக்கொள்ள போறோம். இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து இந்த பாடத்துக்குள் நாம் கடந்து போலாம். 2 தீமோத்தேயு 3:16-17 ஸ்லைட் சொல்லி இருக்கு, படிக்கணும் படிக்கும்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.
சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நம்ம அநேக முறை படிச்சிருக்கிறோம். பட் இந்த ஒரு பாடத்திற்கு ஆரம்பமாக இந்த வசனத்தை நாம் ஏன் அடையாளம் காட்டுகிறோம் சொன்னா, இந்த ஒரு வேத வாக்கியங்கள் தேவனுடைய புஸ்தகம், அது தேவனுடைய புஸ்தகமா இருக்கிறதுனால அவைகளுக்குள் இருக்கிறவைகள் எல்லாம் அது தேவனுடைய காரியமாக, அவரால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்குது. அப்ப நம்ம எந்த முறையில கர்த்தருடைய நாமத்தில் கூடி வந்தாலும் தேவன் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் நம்ம கிட்ட விஷயங்கள் தெரியப்படுத்த போறார். தேவன் எப்படி விஷயங்கள் தெரியப்படுத்துவாரு, என்ன மெத்தட்ல தேவன் பேசுவாரு அப்படி நம்ம ஒருவேளை ஒரு கேள்வி எழுப்புனா, அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது வேதத்துல. தேவன் என்னென்ன மாதிரி முறையில் நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் சொல்லும் போது பாருங்க, அவைகள் உபதேசத்துக்கும், தேவன் அவருடைய சத்தியங்களை சில டாக்டரின் பேசிக்கா நம்மகிட்ட தேவன் அவர் வெளிப்படுத்துறார். உபதேசம், அந்த உபதேசம் தான் அநேக விஷயங்கள் நம்ம அடிப்படை கிளாஸஸ்ல பாக்குறோம், சில முக்கியமான சில இன்னும் ஆழமான விஷயங்களா சபைகள்ல பாக்குறோம். அப்ப உபதேசம் வாரியா தேவன் பண்றார். இப்படிப்பட்ட உபதேசம் வாரியா தேவன் நம்மளுக்கு அவர் சத்தியம் கற்றுக் கொடுக்கும் போது நம்முடைய இருதயமானது அந்த உபதேசத்தை கேட்டு, இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனை பற்றிய சத்தியம் சொல்லி நம்ம நம்புவோம். இதுக்கு ஒரு பெரிய விஷயம், அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும், அந்த ஒரு உபதேஷ். இன்னைக்கு எத்தனையோ விதமான சபைகள் இருந்தாலும் உண்மையான பரிசுத்தவான்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னா, உபதேசங்கள் டாக்டரின் பேசிக்கா பார்க்கும்போது நிறைய மாறுபாடு இன்னைக்கு இருக்குது. ஆனா தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு, அந்த வித உபதேசத்துல தெளிவுள்ளவங்களா நம்ம அனைவரும் இந்த நாள்ல காணப்படுறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய சத்தியங்களை சில கடிந்து கொள்ளுதல்களாக தேவன் நம்மகிட்ட அவர் தெரியப்படுத்துறார். கடிந்து கொள்ளுதல், அப்ப அந்த உபதேசம் என்று சொல்லி அவர் பேசுறதை விட இந்த கடிந்து கொள்ளுதல் என்பதை கவனிக்கும் போது மாம்சம் அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இல்லைன்னா ஒரு வெளி தோற்ற அடிப்படையில, ஒரு உலக பிரகாரமான நன்மைகள் அடிப்படையில ஒருத்தர் கடவுளை பின்பற்றாரு, தேவனை பின்பற்றாருனா தேவன் போஷிக்கிற இந்த கடிந்து கொள்ளுதல் என்ற விஷயமானது அவருக்கு எட்டாது, அவருக்கு அந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஒரு விரக்தி தான் அவருக்குள்ள ஏற்படும். ஆனால் உண்மையான பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தேவனுடைய சத்தியங்கள் சில விஷயங்கள் கடிந்து கொள்ளுதல்களாகவும் அவைகள் வெளியில வரும். அப்படி வரும்போது அதுல ரொம்ப உன்னிப்பா அவங்க கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், சீர்திருத்தலுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தக்கூடிய வண்ணமா தேவன் அவருடைய சத்தியங்கள் தெரியப்படுத்துவார். நேர்வழினா என்ன குறிக்குது? உடன்படிக்கை பண்ணப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் வச்சிருக்கிற அந்த ஜீவனுக்கு ஏதுவான பாதையை விட்டுட்டு அநேக நேரங்கள் உலகங்கள், உறவினர்கள், மற்ற அநேக வித தப்பறையான பாதைகளுக்குள்ள நம்ம வாழ்க்கை போகும். அப்ப இப்படி நம்ம ஐக்கியப்படும் போது சபையில இப்படி மாநாடுகள்ல வரும்போது தேவன் என்ன பண்ணுவார்? அவர் வார்த்தைகள் அனுப்பி நம்மளை தேவன் அவர் சீர்படுத்துவாரு, நேர்வழியில கொண்டு வந்து நிறுத்துவாரு. நேர்வழியில கொண்டு வந்து நிறுத்தன என்ன பண்ணணும்? நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை தப்பு, இது போல போகக்கூடாது என்பதை பற்றி தேவன் அவர் சத்தியத்திலிருந்து அவர் எடுத்து காமிப்பார். அப்படித்தான் சில சப்ஜெக்ட் நம்ம மத்தியில போயிடும். கடைசி கால அனுபவங்கள் மேலும் பார்க்கும்போது முதல் சபைக்கும் கடைசி சபைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைகள், இதெல்லாம் நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா, இதை புரிந்து கொண்டவங்களாக நம்ம வாழணும் இந்த கடைசி காலத்துல. இதுக்காக நம்ம பார்க்கிறோம், கடைசி விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், தேவன் அவர் வார்த்தைகள் கொடுக்கறதுல நீதியை படிப்பிக்கக்கூடிய விதமா இருக்கும். அது என்ன நீதியை படிப்பிக்கக்கூடியது அப்படின்னா, அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னா, தேவனை பற்றி அவருடைய திட்டங்களை பற்றி அறிந்திருக்கிற நம்ம அநேக நேரங்கள்ல தேவனுடைய நீதியை விட்டு, அவருடைய உண்மையான அந்த நீதியின் பாதையை விட்டு, நம்ம நம்முடைய சொந்த விஷயங்களை அதுல வச்சு தேவன் நீதியை செயல்படுத்தாமல் நம்ம சுய நீதியை செயல்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இப்படித்தான் பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாரு, இந்த விஷயத்தை நீதியை படிப்பிக்கக்கூடியதாகவும் அவர் வார்த்தையை அனுப்புறாருன்னு பார்க்கிறோம். உண்மையிலே இந்த விஷயம், இந்த வசனமானது பல்வேறு அர்த்தங்கள்ல உண்மை சத்தியத்தை பிரதிபலிக்க கூடியதா இருந்தாலும் அதுல ஒரு கோணம் தான் இப்ப நம்ம உங்க மத்தியில சில விஷயங்கள் எடுத்து வைக்கும். அப்ப பாருங்க, இப்ப கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தருடைய வசனத்தை அவருடைய சத்தியத்தை தான் படிக்க போறோம். அப்ப இந்த சத்தியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கும் உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல், இதுல இந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு நீதியை படிப்பிக்கக்கூடிய காரியமாக இன்னைக்கு இந்த பாடம் நமக்கு இருக்க போகுது. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷர்கள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் வச்சிருக்கிற சில அமைப்புகள் அநேகங்கள் உண்டு. ஒவ்வொரு அமைப்புகளுக்குள் காணப்படுகிற மனுஷன் தன்னுடைய வாழ்நாளை அந்தந்த அமைப்புகளுக்கு வாரியாக ஒவ்வொரு பாதைகளில் அவங்க அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட சத்தியம் கேட்டு வந்திருக்கிறோம்னா, நம்மளும் இதே உலகத்தில் தான் இருக்கிறோம். இப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற பாதை என்ன? இந்த பாதை தனி, இந்த பாதையில உலக மனுஷன் வர முடியாது. ஆனா என்ன செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னா, இந்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம உலக மனுஷனுடைய பாதைகளுக்குள்ள ஜாயின் பண்ணுவதற்குரிய வழிகள் அநேகம் உண்டு. ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கையை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பல விதத்துல வழிகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எந்த வழியுமே ஒரு புது சிருஷ்டிக்கு செட் ஆகாது. ஒரு புது சிருஷ்டி வாழ வேண்டிய வாழ்க்கை என்னன்னா, தேவன் அவருக்கு வச்சிருக்கிற பாதைகள்ல தான் அவர் கடந்து போகணும். அதனாலதான் உங்களுக்கு ஒரு பிக்சர் கூட நம்ம காமிக்கிறோம். என்னன்னா, ரயில்வே டிராக். இது ரயில்வே டிராக்ல இப்படிப்பட்ட இடங்கள் நம்ம அநேக நேரங்கள்ல நேரடியாவே பார்க்கிறோம். பார்க்கும்போது இதுல இருக்கிற ஒவ்வொரு டிராக் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான வழிகளை அது மாத்திட்டு போயிடும். வரவரையே ஒரு டிராக்ல வந்தவர் இந்த வழி அநேக வித டிராக் ஜாயின் ஆகிற இடத்துல சில தெளிவு இல்லைன்னா என்ன பண்ணலாம், எதுக்கு போவதற்காக வந்தாரோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ அவரை திசை திருப்பிடும். அப்படி திசை திருப்புவதற்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் செய்வதற்கு என்ன பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட சில ஹேண்டில்ஸ், வழிகளை மாற்றக்கூடிய சில உபகரணங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த உபகரணங்களை அவர் சேஞ்ச் பண்ணி விட்டார்னா ட்ரெயின் அந்த லிவர் என்னத்தான் திருப்பினாலும் நேர் வழியில போகாது. இது எங்க சேஞ்ச் பண்ணி இருக்குதோ அந்த பாதையில தான் ஓடி போகும். அதே போலத்தான் இந்த ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கை கூட, நம்ம தேவனுடைய சத்தியம் ஒரு பாதை நமக்கு காமிக்குது. அந்த சத்தியத்தை பிடிச்சு அந்த பாதையில நம்ம ஓடாமல், சத்தியத்தை விட்டுட்டு நம்மளுடைய இஷ்டப்படி நம்மளுடைய சுய எண்ணங்களின்படி வாழ ஆரம்பிச்சோம் சொன்னா, நம்ம எங்க போகணும்னு சொல்லி ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றது. இந்த ஒரு அறிமுகத்தை மனசுல வச்சுட்டு இப்ப பாடங்களுக்குள் நாம் கடந்து போகலாம். முதலாவது விஷயம், பிலிப்பியர் 2:12 வாசிக்கலாம்.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார்.
12
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
இந்த இடத்துல அப்போஸ்தல் பவுல் பேசியிருக்கிற இந்த வசனம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நன்கு மனசுல புரிய வைக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த வசனத்தினுடைய செகண்ட் பார்ட் பார், இப்போதும் இந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போஸ்தல் பவுல் பிலிப்பியருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் ரொம்ப ஆழமான விஷயங்கள் பேசுறார். இன்னும் சொல்ல போனா இந்த பிலிப்பியர் நிருபத்தில் தான் பவுல் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய முழு வாழ்க்கைகளையும் ஒரு மாடலா காமிச்சு அந்த மாடல் வச்சு அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்வார். உதாரணம் சொல்ல போனா அப்போஸ்தல் பவுல் எப்படி தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சு இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை விட்டுட்டு என்ன பாடுபட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் ஓடுறேன், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை சபையார் நீங்களும் புரிந்து கொண்டு நீங்களும் அந்த பாதையில ஓடுங்க. இதை பத்தி நீங்க எங்க படிக்கிறானா, 3 உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தல் பவுல் ஒரு லிஸ்ட் வச்சு பேசுவாரு, அந்த விஷயங்களை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. உண்மையிலேயே இந்த இடத்துல அப்போஸ்தல் பவுல் சபையாருக்கு வேண்டிய ஒரு அதி முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்கிறார். உங்களில் ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படணும். நம்ம சார்பா வேற ஒருத்தர் பிரயாசப்பட முடியாது, ஒவ்வொருத்தரும் நம்ம பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும், பயத்தோடும். எப்படிப்பட்ட பயம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படும். இது எப்படி அதிகமா பயப்படுறது, அதிகமா நடுங்கிறது, அப்படி பயப்படுறதுனால நடுங்கிறதுனால தான் நம்ம ரட்சிப்பு நல்ல வழியில வளரும். அது பயமும் இல்ல பிரயாசமும் இல்லைன்னா நம்ம ரட்சிப்பு நல்ல பாதையில வளராது. எப்படி இத நடைமுறையில செயல்படுத்துறது, ரொம்ப சிம்பிள். ரட்சிப்பு நிறைவடையணும், ரட்சிப்புல நம்ம நல்ல முடிவு அடையணும் அப்படின்னா, அதுக்கு இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்க. உடன்படிக்கையே பண்றோம், உடன்படிக்கையில் என்னதான் நடக்குது அப்படின்னா ஒரு அடையாளம் காட்டும். இப்ப பாருங்க, நான் இந்த சரீரத்தை ஒரு அடையாளம் நாம் செய்யறோம். இதே போல இன்னே வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க, சாகிறதுக்குள்ள எப்படியாயும் என்னுடைய முழு சித்தத்தை, என்னுடைய முழு பலன், எனக்கு இருக்கிற முழு வாழ்க்கையையும் நான் என்ன பண்ணிடுவேன், தேவனுக்காகவே நான் வாழ்ந்து நான் மரிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு அடையாளம் நம்ம இன்னைக்கு உடன்படிக்கைகள் பண்றோம். அநேகம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்டதனுடைய அந்த கான்செப்டை, கருத்தை நிஜ வாழ்க்கையில செயல்படுத்துவதற்காக நம்ம ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்க்கை முறை வாழக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒவ்வொரு நாளையும் நம்ம இந்த பூமியில செலவழிக்கணும். ஏன், அதுதான் நம்ம பார்த்தோம், பலவித பாதைகள் இந்த பூமியில போய்கிட்டு இருக்கு. புது சிருஷ்டிகள் கர்த்தர் சத்தியத்தை பிடிச்சி ஓடுற வரையில பிரச்சனை இல்ல, நம்மளை அறியாமையே அல்லது சத்தியத்தில் தெளிவில்லாத போது நம்மளுடைய வழிகள் மாறுவதற்குரிய சாதகங்கள் இந்த பூமியில அதிகம் இருக்கு. அதை எப்படி சொல்லலானா, புது சிருஷ்டி வாழ்க்கையில வரக்கூடிய எதிரடையான காரியங்கள், நம்ம ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய விஷயங்கள். ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய விஷயம், எதிரடையான காரியம், இதை எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு, நம்மளுடைய புது சிருஷ்டி வாழ்க்கை சத்தியத்தில் நம்ம வாழ முடியாதபடி வளர முடியாதபடி நம்மை தடை செய்கிற காரியங்கள்ல முதல்ல என்ன பண்ணலாம்னா, வெளிப்படையாக நம்மளால கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். சொல்ல போனா என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள், பலதரப்பட்டதான மாறுபாடான உபதேசங்களை நம்பிட்டு போறது, இதெல்லாம் நமக்கு புரியுது. இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியும் இந்த செயல் செஞ்சா கண்டிப்பா நம்ம ரட்சிப்பு நிறைவடையாது. தேவன் வேதத்துல ரொம்ப ஓபனா கொடுத்திருக்கிறார் வசன பகுதிகள், இவைகள் படி செஞ்சா கண்டிப்பா ராஜ்யத்துக்கு போக முடியாது. நமக்கு தெரியும் இதெல்லாம் வெளிப்படையா பார்த்தாலே, ஜஸ்ட் திங்க் பண்ணாலே நமக்கு வந்துடும் நம்ம மனசு. அப்ப நம்ம அப்படி நம்ம கிட்ட இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணலாம், அதை நம்மளை விட்டு வெளியில எடுத்து போடுவதற்குரிய முயற்சிகள் செய்யலாம். இது ஒரு ரகம், எதிரடைகள். இரண்டாவது ரகம், இரண்டாவது அந்த விஷயம் என்னன்னா, எளிதில் கண்டு கொள்ள முடியாதவைகள், அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்மகிட்ட இருக்கிற இந்த விஷயம் நம்மளுடைய உடன்படிக்கைக்கு விரோதமானது, நம்மளுடைய ரட்சிப்பின் ஓட்டத்திற்கு இது விரோதமானது சொல்லி நம்மளால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் எதிரடியில இரண்டாவது ரகம் என்ன வைக்கிறோம்னா, எளிதில் கண்டுகொள்ள முடியாதவைகள் அல்லது வெளிப்படையாக தெரியாத விஷயங்கள். இதுல நிறைய பேசலாம், ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், தேவன் கிருபையிலனா இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம இன்னைக்கு வெளிப்படையா தெரியாது, ஆனா நம்ம ஓட்டத்தை இது பாதிப்பு ஏற்படுத்திடும், நம்ம ரட்சிப்பு நிறைவடைவதற்கு இது தடையா மாறிடும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மள தேவன் அழைச்சிருக்கிறார்னா அழைச்சதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளாம் தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கார், ஒருவேளை தேவன் கிருபையில அவருடைய உண்மையான சத்தியத்தின்படி வாழ்ந்து முடிச்சா அவருடைய குமாரருக்கு மனைவிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்களா, சபையாக கூடிய வாய்ப்பு, மகா உன்னதமான வாய்ப்புக்கு நம்ம போயிருக்கோம். அவ்வளோ பெரிய வாய்ப்பு தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்குரிய பாதையில நமக்கு தடைகள் ஏற்பட்டு எதிரடைகள் ஏற்பட்டு போனால், பாதிப்புகள் ஆயிடுச்சு சொன்னா நமக்கு என்ன கிடைக்காதுன்னா, தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சாரோ அந்த அழைப்பினுடைய விதத்துல நம்ம போய் நிக்க முடியாது. அந்த கர்த்தர் இயேசுவுக்கு மனைவியாக கூடிய வாய்ப்பு, அந்த திருச்சபை வாய்ப்புக்குள்ள நம்மளால போக முடியாது. அங்க போலன்னா வேற எங்க தான் போக முடியும், சபை ஆகலைன்னா வேற என்ன ஆகலாம், சிறு கூட்டம் ஆகலாம், இல்லைன்னா இரண்டாம் மரணம் ஆகலாம், இதுதான் வாய்ப்பு. அப்போ இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை பத்தி திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் படிப்போம், அப்போஸ்தல் பவுல் பேசுற விஷயம், பிலிப்பியர் 3:9.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
பாருங்க, இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கிறோம், அப்போஸ்தல் பவுல் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார், அதில் அநேக விஷயங்கள் பேசுறார். இந்த 3 வச்சு பல தலைப்புகள்ல தேவ சத்தியம் நம்ம பார்க்கலாம், அநேக நேரங்களில் நம்ம கற்றிருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிலிப்பியர் 3:9 அப்போஸ்தல் பவுல் கிறிஸ்துவ அடைந்த அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு நான் போகணும்னு சொன்னா நான் எப்படி வாழணும் சொல்றார்னா, அவருடைய பர்சனலுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும், நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. ரெண்டு நீதி பத்தி பேசுறாரு, ஒரு நீதி என்ன சொல்றாரு? சுயநீதி. இன்னொரு நீதி தேவநீதி அல்லது கிறிஸ்து நீதி சொல்றார். சுயநீதி, தேவநீதி, ரெண்டு நீதி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு நீதியில பவுல் சொல்றாரு, நான் இந்த சுயநீதி நான் வைக்க மாட்டேன். அப்படி நான் அந்த சுயநீதி வச்சிருந்தா நான் எங்க போக முடியாது? அந்த முதலாம் உயிர் தெரிதற்குள்ள நான் போக முடியாது. கண்டிப்பா இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான விஷயத்தை பேசியிருக்கிறார். சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இந்த பாகத்தை அப்போஸ்தல் பவுல் அவருடைய காலத்துல அவர் அனுபவத்தின்படி சுயநீதிக்கு அவர் எதை வந்து ஜாயின் பண்ணி பேசுறார்? நியாய பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதி. அப்போ முதலாம் சபையின் காலத்துல அல்லது யூதர்களா வாழ்ந்த அந்த ஆதிகால சபை, அவங்க நியாய பிரமாணத்தின்படி புது சிருஷ்டிகளை ஆனதுக்கு அப்புறமும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க எதை பின்பற்றவங்க? சுயநீதியை பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க, வெளி தோற்றத்துல வார்த்தைகளை பார்த்து. ஆனா பவுல் சொல்றார், எனக்கு அந்த நியாய பிரமாணம் தெரியும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த நியாய பிரமாணத்தினால் வருகிற அந்த சுயநீதியை நான் பின்பற்ற மாட்டேன். பின்பற்றினா நான் ஃபர்ஸ்ட் ரிசரெக்ஷன்ல ஒரு சகோதரரா ஒரு நபரா நான் மாற முடியாது. கிறிஸ்துவனுடைய நீதி அல்லது தேவனுடைய நீதியை நான் பின்பற்றினா நான் அங்க போயிடலாம். இந்த வசனத்தை அப்படியே ஜஸ்ட் நம்ம எல்லாரும் திங்க் பண்ணி பார்க்கலாம். அப்போஸ்தல் பவுல் தேவனுடைய சத்தியத்துக்குள் வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். இப்போ சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய பழைய அனுபவங்கள் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றார்? நான் நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தினால் வர சுயநீதி எனக்கு வேண்டாம், அது எனக்குள்ள இருந்துச்சு, பட் இனிமேல் நான் அதன்படி இருக்க போறது. கிறிஸ்து என்னை அழைச்சிருக்கிறார், அவருடைய பிரமாணங்கள் இருக்குது, நான் அதன்படி தான் வாழ்வேன். இது அப்போஸ்தல் பவுலினுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் கூட சுயநீதிக்குரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளுடைய அனுபவப்படி சுயநீதின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எதை சொல்லலாம்? அப்போஸ்தல் பவுலுக்கு நியாய பிரமாணத்தினுடைய விஷயங்களை சுயநீதின்னு காமிக்கிறார். நம்மளுடைய அனுபவப்படி சுயநீதி எதை காமிக்கலாம்? இங்க அதாவது உண்மைக்குள் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், அந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்தா அது எல்லாமே நம்மளை சுயநீதி. அந்த சுயநீதி என்ற பொல்லாத விஷயத்துக்குள்ள நம்மளை வழி நடத்திட்டு போகக்கூடிய அருமையான காரணிகளாக அவைகள் மறைஞ்சிருக்குது. அதைத்தான் நம்ம முதல்ல யோசிக்கணும். இதை நம்ம பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி கால சபை சுயநீதிக்குள் போவதற்குரிய வாய்ப்புகள் ரெண்டு பேரும் விஷயங்கள்ல இருக்கு. ஒன்னு, அவங்களுடைய அசத்திய அனுபவங்கள். பெயர் கிறிஸ்தவத்தில் அவங்க அநேக அனுபவம் வச்சிருப்பாங்க, அநேக விதங்கள்ல பெயர் கிறிஸ்தவ விஷயங்கள்ல பழகிருப்பாங்க. நம்ம கூட அப்படித்தான். அப்படிப்பட்ட பழக்கங்களையும் அப்படிப்பட்ட தப்பறையாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுபவங்களையும் கொண்டு வந்து நாளடைவில் எங்க ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு? இந்த உண்மை சபைக்குள்ள, உண்மை சத்தியத்துக்குள்ள கூட முடிச்சு போடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போஸ்தல் பவுலுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அவர் அதைத்தான் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணம் தெரிஞ்சாலே எனக்கு தெரியும், ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சுயநீதி நான் பார்க்க மாட்டேன். எனவே அதே போலத்தான் நம்மளும் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல நம்மளுடைய இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு தடையாய் அமையக்கூடியதுல இந்த வெளிப்படையாய் தோன்றாததாய் இருக்கக்கூடிய இந்த சுயநீதி, ஒன்னு நம்முடைய அசத்திய அனுபவங்கள் மறுபடியும் நமக்குள்ள துளிர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நம்ம வச்சிருக்கிற இந்த சரீரம், இந்த உடல் கூட என்ன செய்யும் அப்படின்னா, என்ன இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் தேவன் எதை கொடுத்திருக்கிறார், அந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார், புது சிந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ள நம்ம அதை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறதுனால இந்த மண்பாண்டம் அநேக நேரம் என்ன பண்ணுனா ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால இத தூக்க முடியல, இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையை என்னால வாழ முடியல. சரீரத்தினுடைய விஷயங்கள், அதனுடைய பலவீனங்கள் வந்து கூட என்ன பண்ணலாம், நாளடைவில் இப்படியும் இருந்துக்கலாம், நமக்கு பாதிப்பு இல்லாதபடி அப்படியே இருந்துக்கலாம். அதாவது ரெண்டு டிராக்ல ஓடக்கூடிய ஒரு மனுஷனா நம்மளை மாத்தும். அதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் சாதகமா இருக்குமானா சாதகமா இருக்காது. அப்ப எதுதான் சாதகமா இருக்கும்னா, தனக்குள் இருக்கக்கூடிய சுயநீதி, அந்த நீதி அவர் சாதகமா வச்சுக்கொண்டு அப்படிப்பட்ட முடிவுக்குள்ள வருவார். எனவே அசத்திய அனுபவங்கள் மற்றும் நம்மளுடைய மாமிச சரீரம் அல்லது பழைய மனுஷன், இவங்க ரெண்டு பேர் தான் பார்க்கிறோம் நம்மள சுயநீதிக்குள் கொண்டு போகக்கூடிய பயங்கரமான காரணிகளா இருக்கலாம். வெளியிலிருந்து வரல வாய்ப்புகள், அதனாலதான் இது வெளிப்படையா தெரியாதுன்னு நம்ம சொல்றோம். நமக்குள்ளேயே இருக்கக்கூடியது, நம்ம ஏற்கனவே நம்ம நன்கு பழக்கப்பட்ட விஷயங்கள், இந்த விஷயங்களா இருக்கிறதுனால இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். ஏன் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட லெசன்னா, இந்த பாடங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிரசித்தம் பண்ணி, ஒரு சுயநீதின்ற வார்த்தையை இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து, சில வசனங்களை காமிச்சு, சில புரியுற மாதிரி சில உதாரணங்களை காமிச்சு, எதுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கணும்? இந்த சுயநீதியில அவ்வளவு டேஞ்சரஸ் இருக்கா? பவுல் சொன்னது உண்மைத்தான், மாறா இது நம்மளுடைய வாழ்க்கையில கூட அப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துமானா, நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, அப்போஸ்தல் பவுலினுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய கரத்திலிருந்து வாய்ப்புகளை இழந்து போனவங்க யார் யாரோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த சுயநீதியில பழகினவங்களா இருக்கிறாங்க. தேவனுடைய மகா உன்னதமான கைகளில் பயன்படுத்தப்பட்டு பிற்காலங்களில் இருக்கிற இடம் தெரியாமல் போன அநேக மனுஷர்கள், அநேக விதமான சிருஷ்டிப்புகள், இவங்க கூட இவங்களுடைய பின்னணியில பார்த்தா இந்த சுயநீதி மறைஞ்சிருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம், ஏசாயா 14:12.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
பாருங்க, இந்த வசனத்துல பாக்குறோம் சாத்தான் பத்தி. சாத்தான் பத்தி சொல்லும் போது அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர் தேவனுடைய கரத்தில் இருந்து விழப்பட்ட ஒருவராக, தேவன் வச்சிருக்கிற ஒரு நல்ல பாத்திர சூழ்நிலையில் இருந்து தள்ளப்பட்டவராக அவர் காணப்படுறார். அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் வசனம் படிச்சோம், நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க 13.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்,
அடுத்தது
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
பாருங்க, இங்க சாத்தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அவர் பேசியிருக்கிற வார்த்தை, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புது தகவல் இல்ல. என்ன சொல்றார், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேல நான் போவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நான் போய் வீற்றிருப்பேன். இதெல்லாம் இதெல்லாம் என்ன, எங்க இருந்து பேசிக்கிறார் இவர்னா, தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்றான், தனக்குள்ள ஒரு நீதி வச்சிருக்கார். இவர் யோசிச்சது மட்டும் இல்ல, அந்த யோசனைக்குரிய சில செயல்பாடும் செய்ய ஆரம்பிச்சார். இதனுடைய தாக்கம் என்னன்னா, தேவனால சாத்தான் என்ற நிலைக்கு அவரை தள்ளப்பட்டவராக அவர் மாறி போனார். யோசிச்சு பாரு, இவருக்கு வேற யாரும் வந்து எந்த ஐடியாவும் கொடுக்கல. ஏன்னா இவர் தான் பிரதானமானவராக இருந்திருக்கிறார். இருந்து இவர் தனக்குத்தானே யோசிச்ச, தனக்குத்தானே செய்து கொண்ட ஒரு விஷயம்தான், நான் நான் நான், தன்னுடைய அந்த சுய நீதி. தேவன் ஒரு நீதி வச்சு இவருக்கு சில வேலைகள் பொறுப்புகள் கொடுக்கிறாரு, ஆனா அந்த வேலைகளுக்கு மத்தியில் இவர் என்ன பண்றாரு, இவருக்குன்னு ஒரு நீதி வச்சு அந்த வேலையில சில மாற்றங்கள் பண்றார். அந்த மாற்றங்கள் தான் என்ன ஆச்சுன்னா, சாத்தான் என்ற கேட்டகரிக்கு அவர் தள்ளப்பட்டவராக மாறினாரு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம், யூதா 6.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
ஆமா, இது விழுந்து போன தூதர்கள். அந்த சாத்தானை தொடர்ந்து சிலர் தேவன் அவர்களை வச்சா அந்த ஸ்தானத்தை விட்டு கடந்து வராங்க. தேவன் வச்ச ஸ்தானத்தை விட்டு கடந்து வராங்கனாலே யாருடைய இஷ்டப்படி வந்துட்டாங்க.
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் முன்னின்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்.
மாம்சீக இஸ்ரேல் பத்தி ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கணும். மாம்சீக இஸ்ரேல் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்னா, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, உன்னதமான தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும் சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இருக்கு மனசுல. ஆனால் அந்த வைராக்கியம் அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலராகிய நானே என்ன பண்றேன், சாட்சி கொடுக்கிறேன். நீங்க பாருங்க ரோமர் 10:2 நல்லா, நானே அதை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். வைராக்கியம் இல்லாதவங்க இல்ல மாம்சிக இஸ்ரேல், வைராக்கியம் இருந்துச்சு தேவன் பேர்ல, என்ன நாள் பண்ணுவாங்க தேவனுக்காக, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆகிலும் அந்த வைராக்கியம் எதற்கேற்ற வைராக்கியம் இல்ல, அறிவுக்கேற்ற வைராக்கியம் அது இல்ல. அப்ப அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைனா இவங்க சொல்றாங்க நாங்க தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறோம், ஆனா தேவன் பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா அது முட்டாள்தனமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மேலோட்டமான வைராக்கியத்தை தேவனை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. ஏன் அப்படி போனாங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருந்து கூட தேவன் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அதுதான் 3 பார்க்கிறோம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாத்தீங்க எவ்வளவு பெரிய சிந்தனைக்கு உட்பட்ட வசன பகுதி இது. தேவன் மேல வைராக்கியம் வச்சிருந்த மாம்சிக இஸ்ரேல், ஒருவேளை நம்ம கம்பேர் பண்ணா நம்ம எல்லாருக்கும் தேவன் மேல வைராக்கியம் இருக்கா இல்லீங்களா, யாராவது ஒருத்தர் நம்மள சொல்ல முடியுமா எனக்கு தேவன் மேல வைராக்கியம் கிடையாது இருக்கு, இந்த கன்வென்ஷனுக்கு வரணும்னா கூட தேவன் மேல வைராக்கியம் இல்லாம வரமாட்டோம் இல்லீங்களா, எனக்கு தடையே இல்லை, ரொம்ப சுமூகமான சூழல், அப்படித்தான் அந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன் நம்மள யாருமே சொல்ல முடியும். எல்லாருக்கும் பல்வேறுபட்ட இடைஞ்சல்களுக்கு மத்தியில தான் நம்ம அனைவரும் இந்த இடத்துல ஒன்னு சேர்ந்து வந்திருக்கிறோம். காரணம் என்ன, தேவன் மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, வைராக்கியம் இருக்கு, அவருக்காக வாழணும். சொந்த பந்தம் தடை ஏற்படுத்துறாங்களா, சொந்த பந்தத்துக்காக வாழக்கூடாது. மாம்சம் பலவீனமா இருக்குது, அதனால அந்த மாம்சத்துக்காக வாழ்ந்துடக்கூடாது, தேவனுக்காக வாழணும். எனவே இது தேவன் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா தைரியமா வந்துட்டோம். நல்லது, அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அப்படிப்பட்ட வைராக்கியம். இதே போலத்தான் நம்ம புது சிருஷ்டி வாழ்க்கை முழுசுலையும் நம்ம தேவன் மேல வைராக்கியம் வச்சுதான் எல்லா செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஓட்டம், சபை மத்தியில நம்முடைய செயல், தேவனுடைய அறுவடை வேலைகள், இவைகள் எல்லாவற்றிலையும் தேவன் மேல நம்மளுக்கு என்ன இருக்கு, வைராக்கியம் இருக்கு. பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தா கூட என்ன பண்றோம், தேவனுடைய வேலையை சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோமா, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு இல்ல, அந்த ஒரு தேவன் மேல இருக்கிற அந்த வைராக்கியத்தில் நம்ம போய் கர்த்தருக்காக மறிக்க கூட தயார் சொல்லிட்டு நம்ம போ. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியங்கள் இருப்பது உண்மை, ஆனால் அந்த தேவனுடைய வைராக்கியத்தை செயல்படுத்தக்கூடிய நம்ம அவைகளை நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள், தேவனுடைய நீதிப்படி இருக்குதா அந்த வைராக்கியம், இல்ல நம்மளுடைய சுய நீதிப்படி இருக்கா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாம்சீக இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு நல்ல ஒரு எடுப்பு முனை. ஆவிக்குரிய இஸ்ரேலருடைய விஷயங்கள் மாம்சீக இஸ்ரேலரை உற்று நோக்கினால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அநேக விஷயங்கள் அப்படி நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கிறோம். இப்ப இந்த விஷயத்துல பாருங்க, மாம்சீக இஸ்ரேல் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த உன்னதமான வாய்ப்புல இருந்து அவங்க கீழே போனாங்க. அதுக்கு என்ன காரணம், அநேக விஷயம் இருக்கு. ஆனா பவுல் எபிரேயர் 10 ஒரு விஷயம் கோட் பண்றாரு, அவங்க சுயநீதி நிலைநிறுத்த தேடினபடியால் தேவனுக்கு அவங்களால கீழ்ப்படிய முடியல. சுயநீதியை எதுக்காக நிலைநிறுத்த தேடினாங்க, தேவன் மேல உள்ள வைராக்கியம், தேவனுக்கான காரியத்தை தான் நிலைநிறுத்த பார்த்தாங்க. ஆனா அந்த காரியம் தேவன் நீதிப்படி இல்லாமல் அவங்களுடைய சுயநீதிப்படி இருந்து போச்சு. அதனாலதான் அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, இந்த ஒரு அருமையான தெய்வீக திட்டத்தில் அந்த உன்னதமான வாய்ப்பை அவங்க துட்பிரயோகம் பண்ணி போயிட்டாங்க. அப்ப பாருங்க, சாத்தானாகட்டும், விழுந்து போன தூதர்களாகட்டும், மாம்சீக இஸ்ரேலராகட்டும், தேவன் வச்ச அருமையான ஸ்தாலத்திலிருந்து கீழே விழுந்த எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த சுய நீதிக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்மளை யோசி பார்க்கலாம். இப்ப நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்யறோமே தேவனுக்காக, உடன்படிக்கை பண்ணி பல வருஷங்கள் ஆகலாம், இல்ல சில வருஷங்கள் ஆயிருக்கலாம். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை புது சிருஷ்டி வாழ்க்கை தான், பட் தேவனுடைய நீதிப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்ல நம்மளுடைய இஷ்டத்தின்படி நமக்கு நீதினு தெரியுது அதனால நான் வாழ்றேன் இப்படி நம்ம பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறோமா? யோசித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. அதனால தான் சொல்றோம், இந்த சுய நீதியினுடைய பாதிப்பு, இதனுடைய தாக்கம் அது இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால நிச்சயமா இந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது வெளியில தெரியாது, அடையாளம் காண முடியாது. ஒருவேளை யாராவது வந்து நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை சரிதானா, இப்படித்தான் நீங்க இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அவர் சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சப்ஜெக்டினுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம லிங்க் வைக்கிறோம். தேவனுடைய சத்தியங்கள் எப்பயும் நமக்கு ஃபேவரா வரும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இது தேவன் ஏற்படுத்தின கூடுகைன்னு சொன்னா அப்ப இங்க வர விஷயங்கள் எல்லாமே யாருடைய விஷயமா தான் இருக்கணும், தேவனுடைய விஷயமா தான் இருக்கணும். பாசிட்டிவ் ஃபெய்த்ல நம்ம திங்க் பண்ணா அந்த ஒரு உண்மை கண்டுபிடிக்கலாம். அப்ப தேவன் கொடுக்கிறாரு, தேவன் நம்ம கிட்ட இடைப்படுறாரு, தேவன் சில வார்த்தைகள் நம்மகிட்ட சொல்றாரு அப்படின்னா நிச்சயம் அது நம்மை அறிஞ்சு நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்களை புரிந்து நம்மகிட்ட இருக்கிற தவறுகளையும் குறைகளையும் அவர் கண்டுபிடிச்சு நம்ம சரி செய்வதற்காக தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி முறையில் திங்க் பண்ணும் போது தான் நம்ம யோசிக்கிறோம் உண்மையிலேயே இந்த சுயநீதி. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம், அறிஞ்சும் சரி அறியாமையும் சரி அதை நம்ம அசால்ட்டா விட முடியாது. நம்ம செய்து கொண்டிருக்கிற எல்லா செயல்களும் அது தேவ நீதிக்கு உட்பட்டதா யோசிக்க, எப்படி புரிதல் கண்டுபிடிக்கிறது? இப்போ புது சிருஷ்டி ஆயிட்டோம், சில படிப்புகள் பற்றி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், சில திருமண வாழ்க்கை பற்றி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இல்ல சில நேரங்கள் சில வேலை வாய்ப்புகள், சில சொத்து விஷயங்கள், எத்தனையோ காரியங்கள் பத்தி நம்ம முடிவெடுக்க வேண்டியது வரும் இல்லைங்களா? சில விஷயங்கள் நம்ம அனுபவமும் வாங்கியிருக்கோம் வாழ்க்கையில செயல்படுத்தி யோசித்து பாருங்க, அப்படி நடந்து முடிஞ்ச விஷயம் இல்ல நம்ம இப்ப நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம மனசு இருக்குது? தேவனுடைய நீதி என்னன்னு பார்த்து அதுல போவதற்கு உரிய தீவிரம் காட்டுறோமா, இல்ல நம்மளுடைய சுய நீதிக்கு அது பரவாயில்ல நல்லா இருக்கு, சில வசனங்கள் அப்படி இருக்கு சில வசனங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையான தேவ நீதி என்னன்னு கண்டுபிடிக்காம அந்த விஷயத்துக்குள் போவதற்கு முயற்சி எடுக்கிறோமா? அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த சுய நீதி நமக்குள்ள பிறந்ததிலிருந்து வாழ்ந்த ஒன்று இப்பயும் நமக்குள்ள மறைஞ்சிருக்கு, இடம் கொடுத்தால் அது செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு. அதுதான் நம்முடைய சகோதரர்கள் சொல்லும் போது ஒருவர் தன்னுடைய சுயத்துக்கு அல்லது சுய நீதிக்கு அவர் எப்படி இடம் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குன்னு சொன்னா, முதல் விஷயம் அவருக்குள் இருக்கக்கூடிய பெருமையான எண்ணங்கள், எவர் ஒருவருக்குள்ள ஒரு மனமேட்டிமை, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும்ன்ற மனச மனப்பான்மை இருக்குதோ அவர் எல்லாருமே மேக்சிமம் இந்த சுய நீதிக்கு தோழனாகத்தான் இருப்பாரு. இந்த சுய நீதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருடைய பேச்சில், அவர் செய்யற செயல் எல்லாத்திலையும் என்னதான் இருக்குன்னா, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அவர் செய்வார். அந்த பெருமை என்ற ஒண்ணு அவருக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமா நம்ம சொல்லலாம் அவங்க இந்த சுய நீதிக்குள் வீழ்ந்து போவாங்க. சாத்தானுக்கு இருந்துச்சு அந்த எண்ணம், நான் போவேன் அந்த எண்ணம் சாத்தானுக்கு இருந்துச்சு. மாம்சி இஸ்ரேல் கூட வச்சிருந்தாங்க அந்த எண்ணம், மற்ற ஜனங்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் அந்த எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை யோசிச்சு பார்க்கலாம், பெருமை என்ற விஷயத்துக்கும் நமக்கும் எவ்வளவு ஐக்கியம் இருக்குது கண்டுபிடிக்க முடியுதுங்களா? ஏதாவது விஷயத்துல எங்கேயாவது பேசும்போது பெருமையான வார்த்தை நம்மளே பேசிட்டு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியுதா? நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தல, மாறாக என்னை நானே மகிமைப்படுத்திட்டேன் இப்படி நம்மளுடைய லைஃப்ல என்னைக்கா கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்ல ஏதாவது சில சம்பவங்கள், இல்ல நம்ம செய்யற சில வேலைகள், படிப்புகள், இதெல்லாம் எதுக்காக செய்யறோம், இதனுடைய பின்னணி என்ன, யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? யோசிக்கணும். இந்த பெருமை ஒரு மனுஷனை தேவ நீதி செயல்படுத்தாமல் சுயநீதி செயல்படுத்துவதற்குரிய பாதையில இவரை கொண்டு போயிடும். இரண்டாவது விஷயம், எப்படி ஒருத்தர் சுயநீதிக்குள்ள போலாம் அப்படின்னா, தவறான எதிர்பார்ப்பு. அநேக விஷயங்களை பற்றி இவர் என்ன பண்ணிருப்பார்னா, தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பார், தவறான புரிந்து கொள்ளுதல் தனக்குள்ள வச்சிருப்பார். உதாரணம் சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே அல்லது சத்தியத்தை தெரிஞ்சு உள்ள வந்த உடனே நம்மளை தேவன் சபைக்குள்ள கொண்டு வராரு, சகோதர சகோதரியுடைய ஐக்கியத்தில் கொண்டு வராரு. இந்த ஐக்கியத்துக்கு மத்தியில தேவன் சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லீங்களா? இப்ப நம்ம எல்லாருமே யோசிப்பார், நம்ம எல்லாருமே தேவனுக்காக வேலை செய்யணுமோ இல்லீங்களா? செய்யலன்னு சொன்னா யோசிக்கணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா. செய்யறோம் சொன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா யோசிங்க, நம்ம கை எல்லாருடைய கையிலையும் தேவன் ஒரே மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது இல்ல. நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் தேவன் வேலை பார்க்கணும்னு நம்ம விரும்புறாரு. ஆனா அந்த வேலைகள் எப்படி இருக்குதுன்னா, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இல்ல, ஒருத்தரை ஒரு மாதிரி, இன்னொருத்தரை இன்னொரு மாதிரி எடுத்து தேவனை பயன்படுத்துறாங்க. ஆனா சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் வேலை யாருக்காக செய்யறோம், தேவனுக்காக செய்யறோம். இதுல போயிட்டு நம்ம சொல்ல முடியாது இந்த வேலை பெஸ்ட், கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல இந்த வேலை அவருடைய ஊழியத்திலே ஒஸ்ட் அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்ன செயலா இருந்தாலும் அது தேவன் பார்வையில அது பெரிய விஷயமா தான் அவர் பார்க்கிறாரு. ஆனால் இந்த சுயநீதியாளர்கள் அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னா, அவர்களை பற்றி தேவன் வச்சிருக்கிற வேலையை அல்லது அவர்களை பற்றி தேவன் வச்சிருக்கிற அந்த சித்தத்தை, தேவனுடைய நீதியை அவங்க நிலைநிறுத்தாமல், அவர் செய்யற மாதிரி நான் செய்யணும், இவங்க இருக்கிற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தேவ நீதிக்கு எதிராக தங்களுடைய சுய எண்ணங்களை விருப்பங்களை அவங்க செயல்படுத்துவாங்க. அப்பதான் பார்க்கிறோம் பெருமை எப்படி அவரை வழிதப்ப பண்ணுதோ, அதே போல தவறான எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் கூட என்ன பண்ணுனா ஒருத்தரை இந்த சுயநீதிக்குள்ள கொண்டு போயிரும். எப்படி புதர் சொல்லலாம், இப்படிப்பட்ட தவறான எதிர்பார்ப்பு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நம்மளை தேவன் வழி நடத்துகிற விதம், உடன்படிக்கை பண்ணி வழி நடத்துகிற விதம் கிளீனா நம்மளுக்கு புரியும். சத்தியம் கேட்கும் போது என்னத்தான் கேட்டு, தேவன் யாருன்னே தெரியாம வந்து சத்தியம் நம்ம கற்றுக்கொண்டோம். சில நாட்கள் கழிச்சு அந்த சத்தியங்கள் நமக்குள்ள தெளிவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், தேவன் கிட்ட போய் இனிமேல் நான் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் வேணா ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நம்மளை வெறுமையாக்கி தான் என்ன பண்ணோம், தேவன்கிட்ட வந்து ஒப்படைச்சோம். அப்போ வெறுமையாய் தேவன்கிட்ட ஒப்படைச்சது உண்மைனா, நம்ம செய்யற எல்லா செயல்களும் இனிமேல் நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும், தேவன்கிட்ட தான் கேட்கணும், நான் இது எப்படி, இதனுடைய காரியங்கள் என்ன, இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நம்ம அதை பெற்றுக்கொண்டு நம்ம செயல்படுத்தணுமே ஒழிய நம்ம சுயநீதிப்படி செய்யக்கூடாது. இதுக்கு நீங்க ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 16:18.
அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை.
இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைகிறார்னா அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம், மனமேட்டுமை. சுயநீதி ஒருத்தரை தேவனுடைய உண்மையான சத்திய பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைய வச்சிடும். அதுக்கு தான் என்ன காரணம் சொல்றேன்னா, இந்த பெருமை ஒரு காரணம், தவறான எதிர்பார்ப்பு இன்னொரு காரணம். இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய இந்த ஒரு அருமையான சத்திய வாழ்க்கையில நம்மளை மேன்மைப்படுத்த நம்ம முயற்சி எடுக்காமல் எல்லா செயல்களையும் தேவன் மேன்மையடையணும், அவருடைய குமாரனுடைய நாமம் மகிமையடையணும், இந்த மனப்பான்மையோட தான் நம்ம செயல்படணும். அப்படி நம்ம செய்யற எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு அது பேர் அநேக நேரத்தில் ஏற்படுத்தாது. ஒருவேளை அநேக நேரங்களில் மற்றவங்களால நம்மளை கண்டுகொள்ள கூட படாத சூழ்நிலைக்கு போ. ஆனா பெருமையை வச்சுட்டு நம்ம செய்ய நினைச்சா என்ன பண்ணுவோம், நம்ம செய்யற எந்த வேலையா இருந்தாலும் மற்றவங்க தான், மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி நம்ம செயல்படுறதுனால அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அது சுயநீதியினுடைய வெளிப்பாடாக மாறிப்போது. சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட செயல் ஒருத்தர் செஞ்சா, அவர் என்னதான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட சகோதரராக இருந்தாலும் தேவன் அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ண சகோதரர் தான் சகோதரி தான், ஆனா தேவ நீதி அவர் செய்யல, தன்னுடைய இஷ்டப்படி சுயநீதிப்படி அவர் இந்த பூமியில ஓடிக்கிட்டு இருக்கிறார்னா தேவன் இவரை எப்படி பார்க்கிறார்? தேவனுடைய பார்வையில் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அதுக்கு நீங்க ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 21 வசனம் படி.
நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான்.
இந்த இடத்துல இந்த லூக்கா 19 அதிகாரம் ராத்தல் பற்றி உண்மை நமக்கு தெரியும். இதுல இந்த ஒருத்தட்ட கணக்கு கேட்க வரும்போது இவர் என்ன பண்ணல, கணக்குக்கு தேவன் கொடுத்ததை எந்த விஷயத்திலேயே ஒரு வியாபாரம் பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறாரு, பயன்படுத்தல. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, தேவனை பார்த்து நீ, தேவனை பார்த்து இவர் சொல்ற, நீ வைக்காததை எடுக்கிறவரே விதைக்காததை அறுக்கிறவர். தேவனை பத்தி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவருடைய சுயம் அதை சொல்லுது. தேவன் எப்படிப்பட்டவர், வைக்காததை எடுப்பாரு விதைக்காததை அறுப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் தனக்குத்தானே வச்சிருக்கிற ஒரு சுயநீதி. இந்த சுயநீதி அவர் வெளிப்படுத்துறதுனால தேவன் இவருக்கு என்ன ரிவார்டு கொடுக்கிறார்னா, வசனம் 26 படிக்கலாம்.
அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவருக்கு கிடைச்ச முடிவு என்ன, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ராத்தல் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் உடன்படிக்கை பண்ணினா சகோதரர்கள் மற்றும் சகோதரி நம் அனைவருமே புரிஞ்சிருக்க வேண்டியது, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, ஒரு நீதிமானா பார்க்கிறாரு, பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒரு புது சிருஷ்டிகளை தவிர அந்த உலகத்தில் வேற யாருக்கும் இல்ல. தேவன் வந்து நம்மளை நீதிமானா பார்க்கிறாரு, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தினுடைய விஷயங்கள், தேவன் கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியம், இந்த சிலாக்கியத்தை பற்றி அவர் கேட்கிற கணக்கில் வரும்போது அந்த சுயநீதியினால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ராத்தலை இவர் எந்த விஷயத்திலையும் பயன்படுத்தாம வச்சிருக்கிறாரு. அதனால தேவன் என்ன சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்ண முடியாது, உள்ளவன் எவனோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். என்ன பொருள்படுது, தேவன் எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பில் இருந்து அவர் தள்ளப்பட்டு வேறொருவர் அந்த அழைப்புக்கு வர, மற்றொருவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் நிராகரிக்கப்படுறாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த சுயநீதிப்படி நம்ம செயல்பட்டோம்னா நம்மளை தேவன் என்னவா பார்க்கிறாரு முடிவில்னா, நம்மளை ஒரு சரீர அங்கங்களா அவர் பார்க்கல, மாறாக அந்த சரீர அங்கத்தினுடைய வாய்ப்பை நம்மகிட்ட இருந்து எடுத்து அதுக்கு பாத்திரவான்களா வேற யாராவது இருக்கிறாங்களா, இந்த மாதிரி தான் தேவன் கண்ணோக்குறாரு. அப்ப இதனுடைய பாதிப்புகள், இது இவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கிறதுனால நீங்க பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் இயேசு பேசின அநேக உண்மைகள் இருக்கு. சில உண்மைகள் பாத்தீங்கன்னா இந்த சுயநீதி பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களா, உதாரணம் சொல்லனா ஆயக்காரனுடைய ஜெபம் படிங்க, லூக்கா 18 அதிகாரம்.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
அப்போ இந்த பகுதியில பாருங்க, ஆயக்காரன் மற்றும் பரிசேயன், இதுல இந்த பரிசேயன் சொன்ன வார்த்தை பொய் பேசினாரா? பரிசேயன் அவர் உண்மையிலேயே உபவாசம் இருந்திருக்கணும், வாரத்துல ரெண்டு நாள் அவர் உபவாசம் இருந்திருக்கணும். மற்றும் அவர் பேசின அனைத்து விஷயங்களும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தான் வாழ்க்கையில செஞ்ச விஷயம் தான் அவர் சொல்றார். நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன். யோசிங்க, இவர் இப்படி செய்யறதுனால தேவன் இவருக்கு ஏதாவது கொடுத்துட முடியுமா? இப்ப நம்மளே இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள வந்தாச்சு. நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள எப்படி தேவன் நம்மளை கொண்டு வந்தாரு? நம்மளுடைய சுய கிரியை, நம்ம வாழ்ந்த ஒரு நன்மையான வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்துதான் தேவன் நம்மளை அங்க இப்படி செலக்ட் பண்ணி கொண்டாந்து இங்க சேர்த்துட்டாரு. ஆனா அப்படி இல்லை, மாறாக அவருடைய கிருபையினால நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஆயக்காரன் பரிசேயன் இவங்களுடைய இந்த ஜபத்துல கர்த்தர் இயேசு பேசின இந்த ஊமையில அவர் பேசுறாரு. அந்த பரிசேயன் அவன் தன்னை தாழ்த்தல, தன்னுடைய விஷயங்களை தன்னுடைய நீதிகளை தான் தேவன்கிட்ட காமிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரே ஒழியா, தேவனுடைய நீதி பத்தி அவர் எந்த விஷயத்திலையும் அவர் தெளிவடையலன்னு நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் உண்மையிலேயே நம்ம செய்யற ஜபமா இருந்தாலும், தேவனுக்காக நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகள் எதுவா இருந்தாலும் அவர் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். கவனிக்கிற தேவன் எப்படி கவனிக்கிறார்னா, நம்முடைய வெளி தோற்றங்களே இல்ல, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, என்ன மனசோட நம்ம செய்யறோம், இது தேவன் என்னைக்குமே நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியத்தை, நமக்கு பேர் பெருமைகள் ஏற்படுத்தக்கூடிய வண்ணம், அல்லது தேவன் நம்மளை அழைச்சி வச்சிருக்கிற நோக்கத்தை விட்டுட்டு நம்ம விருப்பத்தின்படி செய்கிற விஷயங்கள், இதெல்லாம் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, ஒரு நாள் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. இப்படிப்பட்ட செயல் நம்மகிட்ட இருந்தா நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும், தேவனுடைய நீதி செய்யாத எந்த மனுஷனையும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, அவர் ராஜ்யத்துக்கு அவர் அலோவ் பண்றது இல்லை. இந்த மாதிரியான சில எச்சரிப்புகளை நம்ம நேரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரியறது மாத்திரம் இல்ல, சில எச்சரிப்பின் பாடங்கள், சில விழிப்புணர்வு உள்ள சப்ஜெக்ட் என்னைக்குமே கேட்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, பிரதர் நான் பரவாயில்ல, ஆனா நம்ம கூடயே சிலர் இருக்கிறாங்க, சபையில இருக்கிறாங்க, சில பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, இவங்களுடைய செயல்னா எப்படி இருக்குதுன்னா, அது நீதின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சுயநீதிப்படி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான விஷயங்களை கண்டுபிடிச்சா எப்படி நடந்துக்கிறது? அந்த மாதிரியான சகோதரர்கிட்ட சகோதரி கிட்ட நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னா, அதுல கூட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுயநீதி பற்றிய பாடத்துல மாத்திரம் ரெண்டு பேரும் விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம போயிடக்கூடாது, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ரெண்டாவது, மற்ற சகோதர சகோதரிகளுடைய விஷயத்துல கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன் தெரியுங்களா? இதனுடைய பேரே என்னத்தான், சுய நீதி. நீதி என்னும் வார்த்தையை தனக்குள்ள வச்சிருக்கிறதுனால இதனால பாதிக்கப்பட்டவரை அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியாது, அவருக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது. யூதாஸ் எடுத்துக்கணும், யூதாஸுக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுச்சா, நீதான் அப்படின்னு கையில கொடுத்தா கூட அவரால் கண்டுபிடிக்க முடியும். அந்த நினைச்சதை தான் திங்க் பண்ணதை போய் செஞ்சுட்டு தான் வந்தாரு, வந்து அந்த பாதிப்பை வாங்கினார். அதே போலத்தான் இந்த சுய நீதியினால் தாக்கப்பட்டிருக்கிறவங்க நம்ம கூடயே இருக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வசனம் படிக்கலாம், கொலோசியர் 4:12.
எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
அருமையான ஒரு ஊழியக்காரர், பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் எப்பாப்பிரா. இந்த எப்பாப்பிரா தன்னுடைய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, அந்த சகோதர சகோதரிகள் தேவ சித்தம் செய்யணும், தங்களுடைய சுய சித்தங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதற்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஜெபத்தில் போராடி இருக்கிறாரு. ஒரு சகோதரரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஒரு சகோதரிகள் மேல சகோதரிகளுடைய ஐக்கியம் மற்றும் சகோதரருடைய ஐக்கியத்தில் நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேல அனுபவிச்சிருக்கிறோம்ன்றத நம்ம எங்க கண்டுபிடிக்கலாம்னா, தேவன்கிட்ட அவங்களுக்காக நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் அதுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க எப்பாப்பிரா என்ன பண்ணிருக்கிறார்னா, ஜெபத்துல போராடி இருக்கிறார் அந்த சகோதரர்களுக்காக, அந்த கொலோசிய சபைக்காக. அந்த போராட்டத்திலிருந்து நம்ம ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறோம். இதே போலத்தான் நம்ம கூட உடன் அங்கங்களுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சகோதர சகோதரிகளுக்காக தேவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். ஒருவர் பிரதர் இவர் மிஸ்டேக்ல இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு புரியறது இல்ல இது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ண சகோதரரு சகோதரி, அப்ப அவங்களுக்காக முதல்ல நம்ம காரியங்கள் வெளிப்படுத்த வேண்டிய சொல்ல வேண்டிய இடம் எங்கன்னா தேவனுடைய சமூகம். தேவன்கிட்ட முதல்ல பேசணும். ஏன்? அவங்க மேல முழு உரிமை யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. அவர் நினைச்சா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உணர்வுகள் கொடுப்பார். தேவன் அந்த காரியங்கள் அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒருவேளை தேவனே அடைச்சி வச்சிருக்கிறார் வைங்க, அவருக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படியிலன்னு சொல்லி தேவனே அவர் ஒரு மாடலா தடுத்து வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியாது? எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலிக்காது. அதனால தான் இங்க பாக்குறோம், எப்போ பிரா கொலோசோ சபைக்காக போராடுறா ஜபத்துல, இதே போல நம்மளும் உடன் அங்கங்களுக்காக. ஏதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய பலவீனங்கள் தெரியுதா, அவங்களுடைய குறைபாடு தெரியுதான்னா முதல்ல நம்ம தேவன்கிட்ட பேசணும் அவங்களுக்காக. உதாரணமா சொல்லும் போது சிக்ஸ்த் வாலிம்ல சகோதரரே, இந்த சுய நீதிக்குள்ள போவதற்குரிய வாய்ப்பு இந்த லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க கையில தான் அநேக பொறுப்புகள் காரியங்கள் வர்றதுனால அதிகமான சான்சஸ் இருக்கு. அப்ப அப்படியான முறையில ஒரு பெரிய எச்சரிப்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம கவுன்ஸ் பாக்குறோம், இந்த எப்பாபிரா யார்? அவர் கூட ஒரு ஊழியன், தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய சகோதரர். அப்ப அந்த வேலை செய்யக்கூடிய சகோதரர் சகோதர சகோதரிகளுக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? ஜெபத்தில் போராடி இருக்கிறாரு. இந்த வசனம் வேணா மறுபடியும் படிங்க சிஸ்டர், கொலோசிய 4:12 கடைசி லைன் படிங்க. தன் ஜெபங்களில்
உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
பாருங்க, ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறாரு. இதே போல நம்ம உடன் அங்கங்களுக்காக என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் எக்லீசியால நம்ம ஒவ்வொருக்காக ஒருவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஜெபிக்க வேண்டியது இருக்கு உண்மையான மனசோட. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட சுய நீதியை பின்பற்ற சகோதரர்கிட்ட சகோதரிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னா, வசனம் படிங்க ரோமர் 15:1 முதல் வசனம். ரோமர் 15:1,
அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்.
பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். எப்படி தாங்கிறது? ஒருத்தர் பலவீனமாயிட்டார்னா, ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே விழுந்தாச்சு, அவரால் கால் சுலுக்கிடுச்சு வைங்க, இல்ல அவருக்கு கை ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி தாங்கிறது அவர் அந்த சகோதரர்? அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லீங்களா? சப்போர்ட் பண்ணாம அவரால் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அந்த சப்போர்ட்டிவ் எப்படி பண்றோமோ அதே போல ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஒருத்தர் பலவீனப்பட்டார்னா அதை சரியான முறையில் கையாளணும். தேவனுடைய நீதிக்கு விரோதமான செயல் செய்யறார் சொன்னா அவட்ட அந்த சரியான மெத்தட் தேவனுடைய சத்தியத்தின்படி அந்த விஷயத்தை நம்ம கையாளணும். அதுதான் பார்க்கிறோம், பலவீனருடைய பலவீனங்களை நம்ம தாங்கணும். இதுக்கு சகோதரர் ரசல் சொல்லும் போது தாங்க போங்க, ஆனா அதே சமயத்தில் நீங்க என்ன பண்ணிருங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க, நீங்க நல்லா நின்றுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. பிரதர் அவரை காப்பாத்த போனேன், அது ரொம்ப மோசமான இடமா இருந்ததுனால நானும் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா அது எந்த விதத்திலையும் செட் ஆகாது. ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஒருத்தரை நம்ம காப்பாத்தணும் சொன்னா அதுக்குரிய பலன் முதல்ல நமக்கு வேணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அவரை பத்தி தேவன்கிட்ட பேசணும். ஏன்னா தேவன்கிட்ட போனாலே நம்மளுக்கு தெரியும், ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் தேவன்கிட்ட சொல்ல போறோம்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியறதுனால நம்ம மனசே விடாது, முதல்ல நமக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருந்தா நம்மளால வாயை திறக்க முடியாது. அதனாலதான் முதல்ல தேவன்கிட்ட பேசணும். ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்ட சில நியாயமான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், அவங்கள சரி பண்ணக்கூடிய விஷயங்களா நம்ம கையாளலான்னு பாக்குறோம். இதுக்கு இன்னொரு வசனம் பண்ணீங்க, 1 Thessalonians 5:14.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள்.
அப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும், திடநற்றவர்களை என்ன பண்ணணும், தேற்றணும். இந்த புத்தி சொல்றது எப்படித்தான் சொல்ல முடியும்னா, பிரதர் சிஸ்டர்ஸ் பாருங்க, நீங்க இது நினைக்கிறீங்க, இந்த விஷயத்துல நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, பட் தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது, இதை பற்றிய தேவ சத்தியம் எப்படி இருக்கு? நீங்க அது தேவனுடைய காரியமா நினைக்கிறீங்க, மாறாக இத தேவன் பார்வையில எப்படி இருக்கு? சில நியாயமான முறையில் அவங்களுக்கு புத்திகள் போட்டலாம். ஏன் பிரதர் இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த சுயநீதி, இத சுயநீதி அவங்க கண்டுபிடிக்காத வரைக்க எவரொருவர் அவர்கிட்ட கான்டாக்ட் வைக்கிறாரோ அவங்களை எல்லாருமே இவர தப்பா பார்ப்பதற்கு தான் மனசு ஏற்படும், பகைமை வளரும், அப்படிப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சத்தியத்தில் வாழ்கிற சகோதர சகோதரிகள், நம்ம செய்யற எல்லா செயலும் தேவனுக்கு ஏற்ற விஷயமா, அவருடைய நீதிப்படி அவர் நமக்கு இருக்கணும், நம்மளை உயர்த்தக்கூடிய விஷயமா, நம்மளுக்கு பேர்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தா கூட நம்ம யோசிக்கணும். தவறான முறையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியமா இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு தேவ நீதி என்ன என்பதை கண்டுபிடிச்சுதான் நம்ம செயல்படுத்த வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய நீதி நம்ம நினைச்சோம்னா நம்ம நீதியை பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. வேணா ரெண்டு வசனம் படிங்க, நம்மளுடைய நீதி பற்றி பேசுற விஷயங்களை. முதல் விஷயம், இந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம நீதினால நம்ம வரல, நம்ம எல்லாம் ஒரு அநீதியாளர்களா தான் இருந்தோம். ரெண்டாவது விஷயம், நம்ம நீதியெல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்துச்சுன்னா, எவரொருவரும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு ஆடை மாதிரி, ஒரு குப்பை மாதிரி தான் இருந்துச்சு நம்ம நீதி. படிங்க வசனம், எபேசியர் 2:8.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
பாத்தீங்களா, நம்ம ரட்சிக்கப்பட்ட விஷயம் இது யாருனால உண்டானது கிடையாது. இந்த வார்த்தை மாத்திரம் நீங்க எல்லாருமே சேர்ந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளால இது உண்டானது இல்ல. இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிகளா, எத்தனையோ பெயர் கிறிஸ்தவர்கள் உண்மை என்னன்னு புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல, இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்குரிய காரணம் யார்? நம்மளா? நம்மளுடைய நீதி சொல்ல முடியுமா? இல்ல. அதான் பவுல் சிம்பிளா சொல்றார், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இரண்டாவது விஷயம் படிங்க, ஏசாயா 64:6.
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது.
போதும், இந்த இடத்துல பாருங்க, எங்களுடைய நீதி, எங்களுக்குள் இருக்கக்கூடிய நீதி எப்படி இருக்காது? அது அழுக்கான கந்தை, ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. உண்மையிலே அது அப்படித்தான். வெறுமையாக்கி வந்தோம் தேவன்ட்டா உடன்படிக்கை பண்ணும் போது. ஆனா அநேக நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, எதை குப்பன்னு சொன்னமோ அந்த அனுபவங்களையே, அந்த விஷயங்களையே எடுத்து மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அது உண்மையிலேயே அது ஒரு குப்பை, அது ஒன்றுக்கும் உதவாதவைகள். இதை நம்ம என்னைக்கு மறந்துடக்கூடாது சகோதர சகோதரிகளே. ஒருவேளை தேவன் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும், புது சிருஷ்டிகளா ஆனதுக்கு அப்புறமும் பழைய விஷயங்களுக்குள்ள நம்ம கவனங்கள் போச்சுன்னா, நம்ம நிலைமை பற்றி அப்போஸ்தல் பேதுரு பேசும்போது 2 பேதுரு 2:20.
கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்.
ஆமா, இதுல பாருங்க, சில விஷயங்கள்ல இருந்து தேவன் நம்மளை காப்பாத்துறாரு. உலகத்தினுடைய அசுத்தங்கள், நமக்கு நாமே வச்சுக்கொண்டிருந்த பல்வேறு பட்ட தப்பறையான நீதிகள், இவைகள் எல்லாம் குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. வந்த நம்ம மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டால் எப்படி அது வெளியில வர முடியாது? ஒருத்தர் சிக்கிட்டார்னா அதுல இருந்து அவர் வெளியில வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே போலத்தான் சுய நீதியில மட்டும் ஒருத்தர் நல்லா அனுபவம் வாங்கிட்டார்னா அவரை என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது, எல்லாமே தப்பறையாத்தான் தெரியும். தாங்கிட்ட வந்து நிக்கிறவரும் தப்பா தான் தெரிவாரு, எல்லாமே அவர் பார்வைக்கு தவறாத்தான் தெரியும். அவர் சிக்கி இருக்கிறாரு அதுல. அந்த சிக்கல் பத்தி பேதுரு சொல்றாரு, அவருடைய நிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளது, ரொம்ப டேஞ்சரஸ். தேவன் ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு கலைச்சிருக்கிறாரு, ஆனா அந்த வாய்ப்புக்கு போகாம வேற எங்கேயோ இவர் பிரயாணம் பண்றவரா மாறிடுவாரு. அதனாலதான் நம்ம பாக்குறோம், ரொம்ப ரொம்ப நமக்கு உசாராக விழிப்புணர்வு உள்ளவங்களா நம்ம வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் நமக்கு அருமையான ஆசீர்வாதமான வாழ்க்கையா நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல் பவுல் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யறத பத்தி, தேவனுக்காக தான் செஞ்ச செயல் பத்தி எல்லாம் அவர் பேசும் போது அவர் அருமையான வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னா, கிறிஸ்துவினுடைய நாள்ல நான் போகும்போது, கிறிஸ்து என்னை அழைச்சி இந்த பூமியில நான் வாழ்ந்துக்கின்ற காலத்துல எத்தனையோ வேலை நான் செஞ்சிருக்கிறேன் தேவனுக்காக, ஆனா அந்த எந்த வேலையும் சரி அது வீணான வேலை இல்ல. அது வீணான முயற்சி இல்ல, அது வீணான பேச்சு இல்ல. எல்லாம் தேவன் கிட்ட எனக்கு பலன் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை மாத்திரம் தான் நான் என் வாழ்க்கையில செஞ்சேன் சொல்றேன். வேணா படிங்க பிலிப்பியர் 2:14.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
பாருங்க இந்த வார்த்தையை கண்டுபிடிங்க. ஓடுறதுனா என்ன அர்த்தம்? ஓடுறது வீணாக ஓடுறதுனா ஓடுறதுனால என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு புது சிருஷ்டி பாதை ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இப்படித்தான் சொல்றோம் இல்லீங்களா? அதே போல பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினது இல்ல. ஓடினது இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்காக செய்கிற வேலை, அறுவடை விஷயங்கள், மேலும் தன்னுடைய சுய ரட்சிப்புக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், தேவனுடைய ஊழிய காரியங்கள், சபை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயங்களும் என்னதான் குறிக்கிறதுனா நம்முடைய ஓட்டம், நம்ம ஓட்டத்திலே அடங்கி இருக்கிற விஷயங்கள். ஆனா பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதில்லை. அப்படின்னா தேவனுடைய வேலைத்தான், நம்மளுடைய ரட்சிப்புக்குரிய முயற்சியாக நம்ம ஏறெடுக்கிற காரியம் தான். பட் அது எல்லாம் தேவன் நீதிப்படி இருக்கணும். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு நீதி வச்சிருக்கிறாரு, அவருடைய சத்தியம் வச்சிருக்கிறாரு, அவருடைய வேதத்தினுடைய வெளிச்சங்கள் கொடுக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிறாரு. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? தேவன் நீதியை செயல்படுத்தணும். அப்படி இல்லாம இல்ல பிரதர், இதெல்லாம் வந்து ஃபேவரா இருக்கு, பாருங்க சில வசனங்கள் அங்க அப்படி இருக்கு, சில வசனங்கள் இப்படி இருக்கு சொல்லி நம்ம இதை செயல்பட்டால், பவுல் சொல்றாரு, நான் அப்படி ஓடல, நான் கர்த்தருடைய நாளில் போய் நிற்கும் போது நான் வீணா ஓடல, அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் சொல்றார். அதே சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம கூட வாங்கணும். இந்த வசனத்தை பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது இப்படி, கொஞ்சம் நெகட்டிவா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வீணாக ஓடுவதற்குரிய வாய்ப்பு கூட நம்ம கையில இருக்கு. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையா, ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையா, சத்தியம் என்ற பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை கூட தேவன் நீதிப்படி செய்யாம நம்ம வாழ்ந்தோம் சொன்னா, கர்த்தருடைய சத்தியத்தின்படி செய்யாம வாழ்ந்தோம் சொன்னா, அது வீணான ஓட்டமா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அவர் பேசியிருக்கிறார். அந்த அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பாடங்களா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது சகோதர சகோதரிகள். எனவே இனியுள்ள காலங்கள் தேவனுடைய சத்தியத்தில தேவனுடைய சித்தத்தின்படி வாழக்கூடியவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். நம்ம முதல்ல நம்மளை ஒவ்வொருத்தரும் தற்காத்து கொள்ளணும். அதனால்தான் வசனம் ஓபன் பண்ணோம், ஒவ்வொருவரும் தங்களுடைய ரட்சிப்புக்காக, அந்த ரட்சிப்பு நிறைவடைவதற்காக நம்ம பிரயாசங்கள் எடுக்கணும். மற்றவங்க விஷயத்துல நியாயமான ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், கையாளலாம். அந்த ஸ்டெப்ஸ்ல அவைகள் செட் ஆகாத போது அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே உடன்படிக்கை பண்ணி வந்த சகோதர சகோதரிகள் தான். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சு நம்ம மூன்று பேரும் பிரிவுகளா மாறலாம். எப்படி எப்படி மாறலாம்? சபையாவும் ஆகலாம், திரள் கூட்டமாகவும் ஆகலாம். இரண்டாம், இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த மூன்று வாய்ப்புகளும் யாருக்கு இருக்குன்னா, உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகளுக்கு. ஆனா அழைக்கப்பட்டது எதுக்காக அழைக்கப்பட்டோம்? சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டோம். சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்ட நம்ம சபை வாய்ப்பே போய் சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நீதிய நிலைநிறுத்தணும், தேவன் நீதிய நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்தணும். மூணு விஷயங்களா பிரிங்க, நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா வாழ்வதற்காக நம்ம எடுக்கிற முயற்சி, அதுல தான் அடங்குது எல்லா விஷயம். நம்முடைய எதிர்காலங்கள் முதற்கொண்டு அதுக்குள்ள அடங்கும். அது தேவ நீதிப்படி நம்ம எடுக்கணும் விஷயங்கள். இரண்டாவது விஷயம் நம்மளுடைய சபை, அதுக்குள்ள நம்ம நடந்து கொள்ளுகிற விதம் தேவ நீதிப்படி இருக்கணும். மூணாவது விஷயம் பார்க்கிறோம், தேவனுடைய வேலைகள், அவருக்கான அறுவடை வேலைகள், இவைகள் கூட எதன்படி செய்யணும்னா தேவ நீதிப்படித்தான் நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யும் போது நிச்சயமா அப்போஸ்தல் பவுல் எப்படி அவர் பேசினாரோ, நான் அந்த குமாரனுடைய, தேவ குமாரனுடைய அந்த சாயல், அந்த ஒரு மகிமையான அனுபவம், அந்த பாடு, அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல் நான் வாங்குவேன்னு சொன்னாரோ, அதே போல நாமும் கூட அந்த வாய்ப்புக்கு தேவன் நம்மளை கொண்டு போவார். எனவே பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்குரிய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் அவர் தாமே தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.